அழகிற்சோடி என்னும் வலத்தாடுவார் இளம்படி வாழ்த்தி வணங்குவார் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்புழில் தில்லையுள் மானடஞ்செய்வரதர் புற்றாள் தொழக எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து பொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீரும் மூழியே அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் தொல்லை இரும் பிறவிச் சொல்லும் தலையில் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாஜகம் என்னும் தேன்பலம் பெரியவர்களே தொள்ளேர் பிளவகலா தடங்குங்கையரே கும்பை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பினுள்ளேன் புறமல்லேல் உத்தர கோஷமங்கைக்கு அரசே கள்ளேனுழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே தொள்ளேர் என்பதை ஏர்கொள் என்று முன்பின்னாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏர் என்றால் எழுச்சி, இளமையினுடைய அழகு, எழுந்து பூரித்திருக்கின்ற அந்த அங்கங்கள். ஏர்கொள் பிளவகலா, பிளவகலா என்றால் நெருங்கி என்று பொருள். பிளவிற்கு இடம் தரும் வண்ணம் அகலாது நெருங்கி இருக்கின்றன. பிளவிற்கு இடம் தரும் வண்ணம் அகலமாட்டாவை இற்கிடை போகா இளமுலை என்று அந்த சொல்லப்பட்டதுதான். கொள்ளேர் பிளவகலா, தடம் என்றால் பெரிய. கொங்கையர் கொவ்வை செவ்வாய், அவருடைய கொவ்வைத்தனை போன்று சிவந்திருக்கின்ற வாய். வில்லேன், அதனிலிருந்தும் நீங்கேன் என்றால் அதனுடைய இன்பத்தை நுகர்வதிலிருந்து ஒழிய மாட்டேன், நீங்க மாட்டேன். வில்லேன் எனினும் இவ்வாறு குற்றமுடையவனாக நான் இருந்தாலும், ஆகவே அதனை விண்டிருத்தல், அதாவது நீங்கி இருத்தல் என்பதே நன்னெறி. நன்னெறி இதுவாம் என்று இறைவன் போதித்தார். அது வில்லாதிருத்தல் என்பது புன்னெறி என்று பார்க்கின்றோம். குற்றம் தன்னோடு குணம் பல பெருக்கி கோல நுண்ணிடை மாறுடு மயங்கி என்று நம்பியாரு. ஆகவே அதனை வில்லேன் எனினும், அதனை விட்டு நீங்க மாட்டேன் என்றாலும், அதனை விட்டு நீங்குவோருக்கே இறைவன் அருள் செய்கின்றான் என்பது அடிப்படை. இறைவன் வந்து அடிப்படையிலே அருள் செய்வது யாருக்கு என்று சொன்னால், அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நித்தோர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்டும் ஒருவன். நடராஜா தன்னுடைய ஆனந்த பெருவாழ்வாகின்ற ஆடலை காட்டுகின்றார். யாருக்கு சொன்ன, அன்றாடம் புளியங்காடியும் பழைய சோறும் தின்று கொண்டிருப்பவனுக்கு நல்ல உயர்ந்த காய்ச்சப்பட்ட குங்குமப்பு பச்சை கற்பூரம் போன்று காய்ச்சப்பட்ட போன்றவை போ இடப்பட்ட காய்ச்சப்பட்ட பாயசம் பால், அதனுடைய சுவை அவன் நுகர்வதற்கு ஏற்றவன் அல்லன். ஏன்னா நாக்கு வந்து இந்த புளிச்சுவையை உண்டு அதனை சுவைத்து அதற்கு பழகி இருக்கின்றது. அவ்வாறு பழகி இருப்பதனாலே இதனுடைய சுவையை அறிவதற்கு ஏற்றதாக. அதே போல உலகிலாகின்ற சேற்றினை பூசிக்கொண்டிருப்பவர்களுக்கு இறையருள் என்பது அவர்களுக்கு இயல்பு கிடையாது, அதாவது அவர்களுக்கு அதுக்கு தகுதி கிடையாது என்று சொல்கிறார். அந்த மலரினும் மெல்லியதாகின்ற அந்த இறையருள் என்பதனை உணர்வதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லை என்பதனால இதனை விட்டு நீங்கியவருக்கே அது என்று ரிசர்வ் ஆயிருக்கு. அது ரிசர்வ்டு ஃபார் பீப்பிள் ஹூ, அதாவது இதை விட்டு நீங்கியவர்களுக்கு ரிசர்வ் ஆயிருக்கு. அவ்வாறு அதை அறிந்தும் அதனை விடாதிருப்பது குற்றம். ஆகவே வில்லேன் எனினும் என்று சொன்னால் அதனை வில்ல வேண்டும் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனை விட்டு நீங்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனை விட்டு நீங்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்காத உயிர்கள் உண்டு, அவை விலங்குகள். விலங்குகளுக்கு இதனை விட்டு நீங்கினால் இறையருள் என்கின்ற உணர்வு கிடையாது. அவை அதனை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அந்த சிற்றின்பத்தை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத விலங்குகளிலும் தாழ்ந்தவன் யார் என்று சொன்னால், அதனை விட்டு ஒழிக்க வேண்டும் என்ற அறிவு இருந்தும் அதனை விட்டு விடாது பிடித்துக் கொண்டிருப்பவன் என்று பார்க்கின்றோம். அவை வில்லே நினினும் என்ற உண்மை இழிவு சிறப்பு உண்மை. கடைவரையிலும் கடையவன் நான் என்றாலும் கூட பெருமானே விடுதி கண்டாய், நீ என்னை விட்டுவிடக்கூடாது. என்ன காரணம் என்று சொன்னால், நீ முன்பு என்னை ஆண்டு கொண்டது எக்காரணமே, விடுவதற்காகவா? முன்பு நீ என்னை ஆட்கொண்டது கைவிடுவதற்காகவா? யாராவது ஒருவர் கைவிடுவதற்காக ஆட்கொள்வார்களா என்று கேட்கிறார். அப்ப அந்த எக்காரணமே என்பதை இதோட பொறுத்துக் கொள்ள வேண்டும். கடையவரிலும் கடையவனாக நான் இருந்தாலும் நீ என்னை கைவிடல் ஆகாது, விடுதி கண்டாய், விட்டுவிடாதே. விட்டுவிடாதே என்று நீ ஏன் விண்ணப்பிக்கின்றாய் என்று இறைவன் கேட்டால், பின்னர் ஆண்டு கொண்டது எக்காரணமே, அந்த பாட்டில் வருது. இனி நீ ஆண்டு கொண்டது கைவிடுவதற்காகவா ஆண்டு கொண்டாய்? ஒருவர் வந்து ஒரு லாபத்தை ஈட்டுகின்றான் என்றால் அதை வந்து காப்பாற்ற வேண்டும். அதை விட்டு ஒழிப்பதற்காகவா ஈட்டுவான், அதை இழப்பதற்காகவா ஈட்டுவான் என்று பார்க்கின்றான். அவ்வாறு செய்வதில்லை. மறப்பதற்காகவா தேவாரம் படிக்கிறோம், அதில்தான் மறக்கக்கூடாது. மறக்காது காப்பாற்றணும். என்ன காரணம்? மறக்கலாம் என்று சொன்னால் படிக்கவே வேண்டாமே. மறப்பது குற்றமில்லை என்று சொன்னால் படிக்க வேண்டாம். மறப்பது ஒரு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தான் கற்ற கல்வியை மறப்பது என்பது, அதனால்தான் அதை மறவாது எப்போது நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால மறக்கும்பொழுது என்ன ஆகுது, நம்ம வந்து வேறு வழியில் நம்முடைய சிந்தனை சென்றிருக்கின்றது, அவே மறந்திருக்கின்றோம், தவறு செய்திருக்கின்றோம் என்று அறிய வேண்டும். நமக்கு பாட்டு படித்த பாட்டு மறக்குதுன்னா தப்பு நம்ம மேலே என்று பார்க்க. வில்லிய நினும் விடுதி கண்டா, அதற்கு என்ன காரணம்? நின் விழுத்தொழும்பின் உள்ளேன். விழுத்தொழும்பு என்பதை பற்றி நான் நேற்று சொன்னேன். தொழும்பு என்றால் தொண்டு. விழுமை என்பது பெருமை, பெருமைக்குரிய தொண்டு. இறைவனுக்கு செய்கின்ற தொண்டே பெருமைக்குரிய தொண்டு. உன்னுடைய பெருமைக்குரிய தொண்டிற்கு உள்ளேதான் இருக்கின்றேன் நான், அதாவது அதை விட்டு விலகி செல்லவில்லை. நீ தொண்டு செய்யவில்லையே, உலகிலே மனம் ஈடுபட்டிருக்கின்றாய் என்று கேட்டால், பெருமானே உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட பொழுதே உன்னுடைய தொண்டர் பட்டியலிலே என்னுடைய பேர் ஏறிவிட்டது, ரோஸ்டர்ல ஏறிடுச்சு. அப்ப அந்த லிஸ்டில் ஏறிடுத்து. ஆகவே புறம் அல்லேன், நீ என்னை அதிலிருந்து நீக்கவும் இல்லை, ஆரம்பலாக நிக்கல. அதனால்தான் அடியே நல்லேன் கொள்ளோ, தானே ஆட்கொண்டிலே கொள்ளோ. பெருமானே நான் அடியவன் இல்லையா, நீ என்னை ஆட்கொள்ளவில்லையா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வச்சிட்டு இருக்காரு, டிஸ்மிஸ் ஆர்டர் இன்னும் வரல. அத சொல்றாரு, நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், புறமல்லேன், பெருமானே உனக்கு வெளியிலே நான் இல்லை. மனதினாலே வெளிச்சென்று கொண்டிருந்தாலும் அவ்வாறு வெளிச்செல்லும் பொழுது பெருமானுடைய அடியவன் தான் என்ற எண்ணம் எனக்கு இருப்பதனாலேயும், பெருமானே இவ்வாறு நீ என்னை மீண்டும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கின்ற காரணம் உண்டாலுமே, நான் என் விழுத்து உண்டு விழுத்தொழும்பிற்கு உள்ளிருக்கின்றேனே தவிர புறத்தே முற்றிலும் மறந்து செல்லவில்லை என்பது புலனாகின்றது. நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், புறமல்லேன். இவ்வாறு பெருமானிடம் மன்றாடும் போது இவ்வாறு மன்றாடும். பெருமானை மறந்திருக்கின்றேன், பெருமானை உன்னை நான் மறக்க மாட்டேன் என்றுதான் மன்றாட வேண்டும். வழித்து வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். பெருமானே நான் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் உன் திருவடிக்கு குற்றம் செய்யவில்லை. திருவடிக்கு குற்றம் செய்வது என்பது திருவடியை மறத்தல். நான் எவ்வளவு அடாத செயல்கள் செய்தாலும் கூட உன்னை மறவாத வண்ணமே இருக்கின்றேன் என்பதை நாம் சொல்ல வேண்டும். நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், புறமல்லேன், உத்தர கோஷம் அங்கிக்க அரசே. கல்லேன் ஒழியவும், கல்லேன் கள்ளத்தன்மை உடையவன், அதாவது வஞ்சகத்தன்மை உடையவன். என்னுடைய இயல்பே வஞ்சகந்தான். ஆகவே கல்லேன் ஒழியவும், பெருமானே நீ வலிய வந்து உன் திருவருளை ஊட்டிய பொழுது அதனை உண்ண விரும்பாது நான் விலகி இருக்கவும், அதனை கண்டுகொண்டும் அவ்வாறு நீ வலிய வணங்குகின்றாய்க்கும் அருளாரம்பத்தை வாரிக்கொண்டு விழுங்கின்றேன், விற்கினேன், வினையன் விதியின்மையால் விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆறுமுதே என்றெல்லாம் சொல்றார். அப்பொழுது பெருமான் வலிய வந்து ஆட்கொண்ட காலத்திலே நமக்கு இது வேண்டாம் என்ற நிலையிலே நான் இருந்தும், வருகை என்று அருள் புரிந்த காலத்தில் உடன் செல்ல மாட்டாது இருந்தும், அதனை கண்டுகொண்டும் என்னுடைய சிறுமையினையும் தகுதியின்மையும் ஆட்கொண்ட காலத்திலே கண்டுகொண்டும், அல்லது கண்டுகொண்டும் என்பதற்கு என் அருட்கண்ணால் என்னை கண்டுகொண்டும், இவனுக்கு நாம் அருள் செய்யலாம் என்று நிச்சயித்தும் முடிவு செய்தும், அந்த முடிவு உன்னுடையது. என்ன காரணம்? தகுதியுடைய ஏனையோர் ஏம்பலித்திருக்க நீ என்னை ஆட்கொண்டாய் என்று பார்க்கின்றோம். அன்பராகிமத் தருந்தவும் முயல்வார் அயனும் மாலுமத் தழலொரு மெழுகாம் என்பராய் நினைவார் இணைப்பலர் நிற்க இங்கு என எற்றினுக்கு ஆண்டாய். கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமே, காரணமே என்பது வந்து காரணத்தாலே என்ற ஆள் என்ற மூன்றாம் வெற்றிமுருகம் அடைந்திருக்கின்றது. அது வெற்றுமை தொகை. எக்காரணத்தால் நீ என்னை ஆட்கொண்டாய், நீ என்னை கைவிடக்கூடாது என்ற காரணத்தால் தானே ஆட்கொண்டாய். நீ ஆட்கொள்வதற்கு தக்க காரணமாகின்ற தகுதி என்னிடம் இல்லை, இருப்பினும் நீ என்னை ஆட்கொண்டாய். ஆட்கொண்டது நம் தகுதியே கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம், நம் திருவுருளையே துணையாக கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம், நம் கருணை ஒன்றையே தகுதியாக கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம். அவ்வாறு ஆட்கொள்கின்ற காலத்திலே நாம் தலைவன், நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்பது உலகிற்கு தெரியும். ஏன்னா ஆட்கொள்ள தகுதியற்றவனையும் ஆட்கொள்வதனாலே பெருமானுடைய பெருங்கருணை வெளிப்படும். அவ்வாறு பெருங்கருணை வெளிப்படுவது குற்றமாக போய்விடும், பெருமானுக்கு பழி வந்துவிடும், நீரே பழிப்பட்ட நிலை ஏற்படும். எப்படி என்று சொன்னால், அந்த கருணை வற்றி வற்றாத அந்த கருணையானது வற்றி பெருமானால் நான் கைவிடப்பட்டேன் என்று சொன்னால் ஆட்கொண்ட கருணைக்கு குற்றம் இல்லை, ஆட்கொள்ளாதிருந்தால் குற்றமே கிடையாது. அதனால்தான் கண்டுகொண்டு ஆண்டது காரணமே, ஏனென்னை ஆட்கொண்டாய், எந்த காரணத்தை கொண்டு என்னை ஆட்கொண்டாய், நீ எந்த காரணத்திலையும் ஆட்கொண்டிருந்தாலும் சரி, நீ ஆட்கொண்ட காரணத்தினாலே என்னை கைவிடலாக, நீ ஆட்கொண்ட காரணத்தினாலே என்னை கை நீங்களே என்னை கைவிடாது இருக்கிறது போல. திரிவாசம் சொல்லி சொல்லிட்டுமே சொல்லும் போது கேட்டுதான் ஆட்கொண்ட காரணத்தினாலே கைவிடாதிருக்கின்றீர்கள். அதுபோல ஆட்கொண்ட ஒரு காரணம் பற்றியே நீங்கள் கைவிடக்கூடாது. கொள்ளேர் பிளவகலாத்தடன் கொங்கையர் கொவை செவ்வாய் வெள்ளேன் இனினும் விடுதி கண்டாயின் விழுத்துடும் இருந்தேன் புறமல்லேன் உத்தர கோசம் அங்கைக்கரசே கள்ளேன் ஒழியவும் கள்ளத்தன்மையுடைய நான் வஞ்சகத்தன்மையுடைய நான் ஒழியவும் நின் திருவுள்ளிருந்து விலகி இருக்கவும் ஒழிதல் இங்கு விலகியிருக்க விலகி இருக்கவும் கண்டுகொண்டு என்னிடத்துல என்ன குணங்களை கண்டுகொண்டு நீ ஆண்டது எக்காரணமே நீ எந்த காரணத்தினாலே எதனை கண்டு என்னை ஆட்கொண்டாய் உன் திருவுளியை அதாவது மருத்தனன் ஞானும் அருளறியாமையில் என் மணியேன்னு பின்னாடி சொல்லப்போறேன். நீ வழிய வந்து நின் திருவுருளை ஊட்டவும் நான் மறுத்தனே என்று சொல்ல போகின்றேன். அவ்வாறு நீ திருவுருளை நீ ஊட்டும் காலத்தில் நான் மறுத்த பொழுதும் நீ வழிய உன் திருவுருளை ஊட்டினாய் அது ஊட்டும் காலத்திலே எதனை கண்டு எக்காரணத்தினால் அங்கனம் செய்தாய் கண்டு கொண்டு எதனை கண்டுகொண்டு எக்காரணத்தினாலே நீ என்னை முன்னராண்டாய் ஆகவே அக்காரணத்தினாலேயே என்னை கைவிடாது இருக்க வேண்டும். கண்டு கொண்டு அண்டதே காரணமே காரூரு கண்ணியர் ஐம்புலன் அற்றங்கரை மரமாய் வேர் உருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தர கோஷம் அங்கைக்கரசே வாரூர் பொங்குளையாள் பங்க என்னை வளர்ப்பவனே விளங்கும் திருவாரூர் உறைவாய். இந்த எல்லா உலகங்களும் விளங்குகின்ற திருவாரூர் ஏன்னா மண்மடந்தைக்கு இதய கமலமாம் திருவாரூர் என்பதனால மண்ணாகின்ற பெண்ணிற்கு இதயத்தானம் திருவாரூர். மண்ணாகிய பெண் தான் உலகமாக இருக்கின்றாள். இதயத்தில் இருந்தால் உடம்பில் இருக்கிற அத்துணை பகுதிகளுக்கும் சிந்தனையும் ரத்தமும் போகும். அதே போல திருவாரூர் தான் அனைத்து தலங்களுக்கும் பவர் சப்ளை பண்ணுது. அதுதான் விளங்கும் திருவாரூர் என்றால் எல்லா தலங்களும் திருவாரூரிலேயே அடங்கி விளங்குகின்றன. திருவாரூர் என்பது அந்த பூங்கோயில். அந்த திருவாரூரை தரிசித்தால் எல்லா தலங்களையும் தரிசித்த பலன் தான் விளங்கும் திருவாரூர். மண்மடந்தைக்கு இதய கமலமாக விளங்குவதனாலே மண்ணிலே விளங்குகின்ற எல்லா தலங்களும் விளங்குகின்ற திருவாரூர் என்று கூறும் விளங்கும் திருவாரூர் உறைவாய். மண்ணிலே இருக்கின்ற அனைத்து சிவத்தலங்களும் ஒருங்கே விளங்குகின்ற திருவாரூர் அந்த திருவாரூரிலே உறைவாய். மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே மங்கையோடு மண்ணுகின்ற அம்பாளோடு திருவருளோடு பொருந்தி விளங்குகின்ற உத்தர கோசமங்கை. ஏன்னா பெருமாட்டினுடைய ஐயங்களுக்கெல்லாம் உத்தரம் என்றால் பதில், கோசம் என்பது அதனுடைய தொகுப்பு. பெருமான் பெருமாட்டினுடைய ஐயங்களுக்கெல்லாம் கொடுத்த பதிலினுடைய தொகுப்பு வெளிப்பட்ட இடம் இந்த புக்கு வெளிப்பட்ட இடம் தான் அதான் உத்தர கோசம் அங்கே என்று பெயர். அப்போ பெருமாட்டியோடு ஆகமங்களின் பொருள் பொதிந்த அந்த விடைகளை இறைவன் இருத்தான் அந்த இடம் உத்தர கோசமங்கை. ஆகவே மண்ணும் என்றால் அருள் நிலை பெற்றிருக்கின்ற உத்தர கோசமங்கைக்கு அரசே விளங்கும் திருவாரூர் உறைவாய் வாரூர் புன்முலையாள் பங்க கச்சு புரிந்திருக்கின்றதும் முத்துமாலை முதலிய ஆபரணங்கள் பொருந்தியிருப்பதுமான அங்கங்களை கொண்ட அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே என்னை வளர்ப்பவனே என்னை இந்த பிறவி செற்றிலிருந்து தூக்கி சிவபுருமாகின்ற நின் திருவடியிலே சேர்க்கும் வரையிலும் பொறுப்போடு இருப்பவனே அந்த பொறுப்பு உனக்கு உண்டு. அதாவது பெற்றவளுக்கு பிள்ளையை பேணி காக்கின்ற பொறுப்பு வந்து அமைகின்றது. மரம் வைத்தவனுக்கு தண்ணீர் ஊற்றுகின்ற பொறுப்பு வருகின்றது. யாரோ தண்ணீர் ஊற்றுவாங்கன்னு மரம் வச்சவன் இருக்கக்கூடாது. தான் மரம் நட்டான்னா அவன் தான் தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா அவன் போட்டோக்காக மரம் நட்டுருக்கான் விஐபின்னு அர்த்தம். அவன் பொறுப்பானவனாக இருந்தால் தான் வைத்த கன்றுக்கு தானே நீர் ஊற்றுவான். தான் பெற்ற பிள்ளையை தானே வளர்ப்பாள் ஒரு தாய். அதே போல என்னுடைய ஆசிரியர்கள்லாம் என்னை எப்படியாவது உருப்படணும்னு எங்கள் கல்வி உதித்த மாதிரி என்ன அதே போல என்னை வளர்ப்பவனே என்று சொன்னால் என்னையும் வளர்ப்பவனே என்ற அந்த உண்மை இழிவு சிறப்பு உண்மை மறைந்திருக்கின்றது. உண்மை தொகை உண்மை தொகை பெருமானே என்னையும் நீ வளர்ப்பவன். ஆகவே கடையவனாகிய என்னையும் நீ திருவடியிலே திருவடிக்கு உடையவனாக வளர்க்கின்ற பேரருள் உண்டம் இருக்கின்றது. அந்த பேரருள் உண்டம் இருக்கின்றது என்பதனாலே நான் உரிடம் விண்ணப்பிக்கின்றேன். நான் எங்கனம் தெரியுமாயா இருக்கின்றேன். காரூரு கண்ணியர் கார் என்றால் கருமை, உறுதல் என்பது சேர்தல். காரூரு கண்ணியர் அந்த மையினாலே செயற்கையான கருமையும் ஒளி வீசுகின்ற கருவிழியினாலே இயற்கையான கருமையும் இந்த இரண்டு விதமான கருமையினாலே ஆடவருடைய மனதினை பிடிக்கின்ற அந்த கருமை வஞ்சகம். அதுவும் மூன்று விதமான கருமை. மையினாலே செயற்கையான ஒரு கருமை, கருவிழி என்ற அழகான விழியினாலே இயற்கையான ஒரு கருமை, செயலும் கருமை தான். செயல் என்ன பண்ணுது, ஆடவர் மனதை தன்னிடத்திலே பிணிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அந்த கண்களுக்கு இருக்கின்றன. ஆகவே காரூர் கண்ணியர் கண்ணியர் கண்ணி என்பது என்ன, கண்களை கொண்டவர் கண்ணியர். கண்ணி என்பது வலை. அந்த மான் போன்ற மிருகங்களை பிடிப்பதற்கு பயன்படுகின்ற வலை கண்ணி என்று சொல்லப்படும். அதுபோல ஆடவராகின்ற மான்கிணத்தினுடைய மனங்களை பிடிப்பதற்காக கண்ணி வலை போல பயன்படுகின்ற கண்களை கொண்டிருக்கின்ற கண்ணியர், இரண்டு பொருள் கண்ணியர். ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய், ஐம்புலன் என்பது ஐம்புல ஆசை. அவர்களிடத்திலே கண்டு கெட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற ஐந்து இன்பங்களும் உண்டு. ஐம்புலங்களுக்கும் அவர்களிடத்திலே இன்ப நுகர்ச்சி இருக்கின்றன. ஆகவே அந்த ஐம்புலம் ஐம்புல ஆசையாகின்ற ஒரு ஆறு, அதனை ஏன் ஆறுன்னு சொல்றாருன்னா, இதிலே எப்பொழுதும் வெள்ளம் சென்று கொண்டே இருக்கின்றது. அதுபோல எப்பொழுதும் துயித்திற்குரியவர்களாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். ஐம்புலன் ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையிலே ஓர் மரமாய், அங்கு வேறு ஊன்றிருக்கின்ற ஒரு மரமாய். அந்த ஆய் என்பது அந்த ஆக்கச்சொல் சொல்வார்கள், ஆகி ஆய் ஆக என்பதில் ஆக்கச்சொல் சொல்வார்கள். அந்த ஆக்கச்சொல் இங்கு ஓமை பொருளை தருகின்றது. மரமாய் என்றால் மரம் போல, ஆற்றங்கரை மரமாக என்றால் ஆற்றங்கரை மரத்தை ஒத்து. வேறொருவேனை ஆற்றங்கரையிலே வேறூன்றிய ஒரு மரத்தை ஒத்து, காரூறு கண்ணீருடைய ஐம்புலன் ஆசையாகின்ற அந்த கரையிலே வேறூன்றுகின்றேனை. ஒரு ஆற்றங்கரையிலே வேறுகின்ற மரமானது செழித்து வளரும். என்ன காரணம்னா, அதுக்கு வந்து அதனுடைய வேர்கள் மிக எளிதிலே நீரினை பெறும். தொலைவிலே இருக்கின்ற ஒரு மரமானது அது உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக வேரினை தொலை தூரத்திற்கு அது நீருக்காக வந்து நீட்ட வேண்டும் பூமிக்கு அடியில். ஆனால் அவர் சிரமப்பட்டு அந்த நீரினை பெறுகின்ற அந்த தொலை தூரத்தில் இருக்கின்ற மரமானது எளிதிலே கீழே விழாது. ஆனால் எளிதிலே இந்த நீரினை தனக்கு வேண்டிய நீரினை பெற்று அதனாலே விரைவிலே செழித்து வருகின்ற ஆற்றங்கரை மரமானது ஆற்று நீர் பெருக்கினாலே எந்த வேகத்தில் வளர்ந்ததோ அந்த வேகத்திலே அழிந்துவிடும். அந்த ஓமைக்கும் பொருளுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. பல ஒற்றுமைகளில் பெண்ணின்பத்தை எளிதில் பெறுபவனோ அதனை வந்து தொடர்ந்து பெறுபவனோ விரைவில் அழிவார். அதே இன்பத்தினை அரிதில் பெறுபவனோ தொடர்ந்து பெறாதவனும் கொஞ்ச நாள் நீண்டு வாழ்வான். இதுதான் இவனுக்கு அந்த கரையானது ஊறுவதனால இவன் வந்து உடலளவிலும் இறப்பான், உயிரளவிலும் இறப்பான். என்ன காரணம்னா, தொடர்ந்து ஒரு பொருளை துய்ப்பதனால அந்த வாசனையானது வடு வந்து என்ன ஆழமாக படுகின்றது. அது ஆழமாக படுவதனாலே வருகின்ற பிறவிகளும் அது அவனை வாட்டும். அந்த ஐம்புலன் காரூர் கண்ணீர் ஐம்புலன் ஆசையாகின்றது ஒரு ஆறு, இது உருவகம். ஐம்புலன் ஆறு, ஐம்புல ஆசையாகின்ற ஆறு, ஆறை போன்று ஐம்புல ஆசைன்னு சொல்லாம அந்த காரூர் கண்ணீருடைய ஐம்புலர் ஆசையாகின்ற ஆறு என்று வருவதனால உருவகம். காரூர் கண்ணியர்பால் துய்த்தலாகின்ற ஐம்புல ஆசையாகின்ற ஆறு, காரூர் கண்ணியர்பால் துய்க்க தகுந்த ஐம்புல ஆசையாகின்ற ஆறு. அந்த ஆற்றங்கரையில், கரை என்பது ஆற்றுக்கு அருகில் இருப்பது ஆற்றங்கரை. எப்பொழுது வேண்டுமானாலும் துய்த்துக் கொள்ளலாம் என்ற அளவிலே அருகிலே இருப்பது. அதாவது எஸ் எஸ்திரி தசிய போகேச்சா என்று வடமொழியில் சொல்வார்கள். யாருக்கு மனைவி அருகிலேயே இருக்கின்றானோ அவனுக்கு கொஞ்சம் சிரமந்தான். எப்ப பார்த்தாலும் பக்கத்தில் எளிதில் கிடைக்க போலா இருந்தான்னா அவன் உருப்படுறது ரொம்ப கஷ்டம். அதான் இறைவனுக்கு உரிய பெருமை என்னன்னா, மங்கையோடு இருந்தே யோகி செய்வான். உடம்புல ஒரு பகுதியில் அம்பாலை வச்சுக்கிட்டு இருந்தோம், பெருமான் வந்து எப்படி இருக்கிறார், நம்மை போல இல்லை, அவர் யோகியாக இருக்கின்றார் என்பது அவருடைய பெருமை. பக்கத்தில் இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு தின்பண்டம் ரீச்சிலேயே இருக்குன்னா அதுக்கு அது உருப்படுறது கஷ்டம், அது வயிற்று போக்கு தான் வரும். ஆனால் அம்மா வந்து அது கண்ணுக்கு தெரியாம அதுக்குன்னு பண்ணின தின்பண்டம் தான், அது கண்ணுக்கு தெரியாம தொலைவில் வைத்து அவ்வப்போது கொடுத்து வந்தாள்னா அது அந்த இன்ப நுகர்ச்சியையும் பெறும், அது வந்து வயிற்றுப்போக்கு இல்லாமல் இருக்கும். அதே போல நம்முடைய சாத்திரங்கள்லாம் இல்லறத்திலே இன்பத்தை தீர்ப்பதற்கு விதிமுறைகளையும் அந்த விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்கின்றன. எந்த நேரத்திலே, எந்த நாளிலே, எந்த காலத்திலே அது வந்து தூக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் அறிந்து செய்வார் இல்லை, அதை அறிந்து செய்வார்களா இருந்தால் அவர்கள் வந்து அதில் இருக்கின்ற குற்றத்தை களைந்து குணத்தை மட்டும் கொள்வாராக இருப்பார். ஆனால் அதை வந்து அறிபவர்களே இல்லை. சைவ சமய நெறினு ஒரு நூல், அதை ஒருத்தக்காக வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன், அதில் நீ விளக்கமாக போட்டிருக்காங்க. இல்லறத்தான் கடைபிடிக்க வேண்டிய அந்த நிபந்தனைகள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லறத்தில் என்பது தெளிவாக இருக்கு. அவ்வாறு இல்லாமல் ஆற்றங்கரையிலேயே ஒருவன் வேறூன்றி விட்டான் என்று சொன்னால் அருகிலேயே அந்த நோய்க்கான காரணம் இருக்கும் என்று சொன்னான். ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை, அந்த மரத்தை போல, ஆற்றங்கரையிலே வேறுகின்ற ஒரு மரத்தை போல, ஐம்புல ஆற்றங்கரையிலே வேறுகின்ற எண்ணெய், வேறு உருவேனை, வேறு விடுகின்றனை, உருதல் வேறினை செலுத்துதல், வேறு உருவேனை, அங்கு அருகிலேயே செழித்து வளர்கின்ற எண்ணெய், வேறொருவேனை விடுதி கண்டாய், வேடுகின்ற எண்ணெய் இவன் அழிவான் என்று சொல்லி விடுதிகின்றாய், விட்டு விடாதே. அதாவது நிச்சயமா இவன் வந்து அழிவான் என்று சொல்லும் பொழுது அவனை காப்பாற்ற யாரும் முனைய மாட்டார். இது எத்தனையோ இடத்துல இருக்க இந்த இதுக்கு உண்மைகள்லாம் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்மால் காப்பாற்ற முடியாதவரை காப்பாற்றுவதில் முனைந்தால் நாம் அழிவோம். அப்போது சில நேரங்களில் என்ன முடிவெடுப்பார்கள் சொன்னா, இரக்கத்திற்கு அங்கே இடம் இல்லை, அறிவுக்கு தான் இடம். ஆகவே இவனை நாம் காக்க முடியாது என்பதனால் இவன் அழியட்டும், இவன் அழிவதனால வேறு சிலர் காக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை காப்போம் என்று முடிவு செய்வார்கள். பெரிய ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. அதுபோல வந்து காட்டில் மாட்டிக்கிட்டோம், புலிகளுக்கு நடுப்புற யாராவத்தர சாப்பாடை போட்டால் மீதி ஆளு தப்பிச்சிடலாம். இப்போ அழியத்தக்கவனை அழிய விடுவது என்பது ஒரு உலகியல் நீதி. அழியத்தக்கவனை அழிய விடுவது ஒரு உலகியல் நீதி. அதே போல என்னை விட்டுடாதுக்கிறார். ஏன்னா நான் அழியத்தக்கவன். என்ன காரணம், ஐம்புலன் ஆற்றங்கரைமறைமாய் வேறுறுகின்றேன். யாரொரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரைமறைமாய் வேறுறுகின்றேன். ஆனால் இது உலகியல் நீதியை தவிர இறையியல் நீதி இல்லை. அழியத்தக்கவனை காப்பதுதான் குருநாதருக்கு கருணை. அழியத்தக்கவனை காப்புதான் இறைவனுடைய செயல். உலகத்தையோட ஒட்ட அந்த செயலை நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் என்ன செய்வார்கள், அழியத்தக்கவர்களையே காப்பார்கள். பெருமானுக்கு கருணையை பெரிய பெரிய அளவிலே எப்போது சுருக்கும் என்று சொன்னால், இந்த கருணையை பெறுகின்றவனுடைய குற்றங்கள் அதிகமா இருக்கும் போது அந்த குற்றங்களுக்கு ஏற்ப பெரிய அளவிலே கருணை சுரக்கும். குற்றங்கள் குறைவா இருந்தா கருணை குறைவா சுரக்கும். என் மீது கருணை பெருமா நிறைய சுரக்கிறாருன்னு காரணம் பார்த்துருக்கு. என் மீது கருணை நிறைய சுரக்கிறார் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். குற்றங்கள் அதிகமா அதிகமாக பெருமானுக்கு கருணை நிறைய சுரக்கும். அதாவது படிப்பும் வரல, வந்து அப்பாட்டையும் அடி வாங்குது, வெளியில வம்பெல்லாம் இழுத்துட்டு வருது, நோய்வாயும் பட்டுடுச்சு ஒரு பிள்ளை. அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளையை மடியில வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. மற்ற பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கிறது, தன்னைத்தானே பார்த்துக்கும். அதை கை நிறைய சம்பாதிக்கிறான், அவன் தன்னைத்தானே கவனிச்சுப்பான். நல்ல குணமா இருக்கான், அவனை உலகத்துல அவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அவன் தன்னைத்தானே பார்த்துப்பான். இவனுக்கு படிப்பும் வரல, இவன்கிட்ட நல்ல குணமும் இல்லை, வெளியில போனா பம்பு எழுத்துட்டு வரான், உடம்பு வேற படமா கிடக்கான். அந்த தாய்க்கு தகுதி குறைய குறைய அந்த தாய்க்கு வந்து அன்பு அதிகமாகும். அந்த பிள்ளைட்ட சவலை யோப்பான், நாம பெற்றதை நாம தான் கடைசி வரையும், நம்ம கண்ணு மூடுற வரையும் நாம இதை கவலை, நாம உயிரோடு இருக்கிற வரையும் இன்னொருத்தர் கீழே கட்டக்கூடிய பிள்ளை. இது ஒரு அடி போய் வெளியில வாங்கிடக்கூடாது. நாம அது அது வெளியில போய் ஒரு ஒன்பது அடி வாங்குறத நம்மால பார்த்துட்டு இருக்க முடியும் என்று கருணை இயக்க எங்க அதிகமா சுருக்குது. அந்த தகுதியே இல்லாத இடத்துல கருணை அதிகமா சுருக்குது. ஒரு தாய்க்கே தாய்க்கே அப்படி இருக்கும்போது தாயை போல ஆயிரம் மடங்கு உயர்ந்த கருணை கொண்டு வந்து அந்த இறைவனுக்கு தகுதி இல்லாதவர்களை பார்த்தா கருணை அதிகமா சுரக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதிக்கேற்ப சொல்றார், அழியத்தக்க எண்ணெய் அழியாமல் காப்பாற்று. கண்ணியர் ஐம்பது ஆற்றின் கரைமரமாய் வேறுருவேனை, அவ்வாறு அழிகின்ற எண்ணெய் வேறுறுதல் இங்க அறியாமைக்கு அடையாளம். பின்னாடி சொல்லப்படுற அறியாமை தான் இது. ஐம்புல இன்பத்திலே ஒருவன் தொடர்ந்து செல்லுதல் என்பது கடைந்தெடுத்து அறியாமைன்னு சொல்லப்படுற என்ன, செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரின் பன்னால் விழுகின்ற எண்ணெய். தொலைவிலே இருக்கின்ற ஒரு விளக்கு, அந்த விளக்கினுடைய அழகினை கண்டு அது அதிலே சென்று மோதுகின்றது ஒரு விட்டில் பூச்சி. விளக்கினை நெருங்கவும் அந்த விளக்கினுடைய சூடானது இந்த விட்டில் பூச்சியினை தகிக்கின்றது, உடம்பிலே சூடு ஏற்றுகின்றது. அதை அறிந்து அதில் சென்று விழுந்து இறக்கின்றது. அந்த விளக்கு தொலைவில் தான் இருக்கின்றது, பூச்சி கருகில விளக்கு இல்லை, இருந்தாலும் விளக்கு கருகில் இந்த விட்டிலே செல்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த திருவாசகத்தில் நீட்டல் விண்ணப்பத்தில் வருகின்ற ஊமையெல்லாம் ரொம்ப ஆழமான ஊமை. அந்த ஊமையை மேலிருந்து வாரியா பார்க்காம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு ப்ராசஸ்ங்கிறத நல்லா யோசிச்சு பார்த்து, அப்படிதான் ஒரு மனிதன் என்ன பண்றான், ஆபத்தை அறிந்திருந்தும் அவன் அறிஞனாக இருந்தும் அந்த அழிவினை தானே வலிய மேற்கொள்கின்றான். அறிந்திருந்த அழிவினை வலிய மேற்கொள்கின்றான். ஆனால் இறைவனுடைய திருவுள்ள வந்து அவன் வந்து நாடுவதே இல்லை. இப்ப நாடாதிருக்கின்ற குற்றம் ஒன்று, தன்னுடைய அழிவினை தானே தேடிக்கொள்கின்ற குற்றம் என்று பார்க்கின்றோம். ஆகவே தன்னுடைய அழிவினை தானே தேடிக்கொள்கின்ற குற்றம் விளைவதற்கு அடிப்படை என்னென்ன, இறைவன் திருளை நாடாதிருக்கின்ற குற்றம் தான். இறைவன் திருளை நாடுவது என்று ஒருவனுக்கு ஆழமான ஒரு பக்தி இருந்ததுன்னு சொன்ன இந்த குற்றங்களிலிருந்து விலகலாம் என்பதுதான் திருவாசகம் காட்டுகின்ற ஒரு சென்னறி. அப்ப ஆறு கண்ணியர் ஐம்புல ஆற்றங்கரை மரமாய், ஆற்றங்கரையிலே ஏறுகின்ற மரம் எவ்வாறு ஆரம்பத்திலே செழித்து வளர்ந்தும் ஆனால் சிறிது காலமே அந்த செழிப்போடு இருந்து பிறகு ஆற்றினுடைய பெரு வெள்ளப்பெருக்கினாலே அடிபட்டு கிடப்பதை போல, நானும் இன்ப நுகர்ச்சி எளிதில் கிடைக்கின்றது என்ற காரணத்தினாலே அதற்கு அருகிலேயே அதனை கைவிட விரும்பாது, அது எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்று சொல்லி அதன் அருகிலேயே நான் வசிப்பேனாக. அந்த ஆற்றங்கரையிலேயே வேறுஞ்சிய ஒரு மரமானது அந்த ஆற்று வெள்ளத்தினாலேயே அதன் வேரடி மண் அரிக்கப்பட்டு விழுவதைப் போல ஆற்றிலே வெள்ளம் வராவிட்டால் கூட ஆற்று நீர் செல்வதனாலேயே அந்த வேரை வேர் வந்து மண்ணில தான் ஊன்றும். ஆனால் அந்த வேர் எந்த மண்ணிலே ஊன்றிருக்கின்றதோ அந்த மண்ணையே ஆற்றினுடைய வெள்ளமானது உள்பக்கமாக அந்த அரிக்கப்பட்டு வெள்ளம் இல்லாமல் அது விழும். அதே போல நான் விழத்தக்கவன் என்பது ஒரு பொருள் என்று நேற்றுக்கு சொன்னேன். ஆற்றங்கரையிலே வேரூன்றிய மரமானது அதுக்கு நீரூற்றுவார் கிடையாது. என்ன ஆற்றங்கரையில் இருக்கணும் நல்லா வளரும்பா, அதுக்கு போய் நீர் ஊற்றுவாங்க, அதுவே அனாவசியம் அப்படி விட்டுருவாங்க. அதே போல இந்த ஆற்றங்கரையிலே வேரூன்றிய மரம் வந்து ஒரு துறவின்னு வச்சுக்கோங்க, அது நீரூற்றுவார் இல்லையா, துறவிக்கு பெண் கொடுப்பார் இல்லை. ஆகவே ஆற்றங்கரையிலே இருக்கின்ற மரத்திலே நீரூற்றாது இருப்பதனால வெளிப்படையாக பார்க்கும்போது அந்த மரத்தினுடைய அழிப்பகுதி நீர்ப்பசையற்று இருக்கும். வெளிப்படையா பார்க்கும்போது அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னா இருக்காது. ஆனா மனதினாலே அந்த இன்பத்தினை அவர் நாடுவதனால, ரகசியமாக இன்பத்தை நாடுவதனால, அதே போல வேரின் மூலம் இது நீரினை இழுக்கின்றது. அப்படி போல அந்த ஓமை அது ரெண்டு விதமா பயன்படும். அப்பொழுது அது என்ன பண்றது, வெளிப்படையாக நீரூற்றப்பட்டு விளைகின்ற ஒரு மரமானது வயதாகிதான் இருக்கும். ஆனா இந்த மரம் என்ன பண்ணும், சீக்கிரம் செத்துரும். களவுழுக்கம் பொய்யொழுக்கம் இருப்பவர்கள் அந்த புலன்ப நுகர்ச்சியினால புலன்பதை நேரடியாக நுகர வேண்டும் என்பதில்ல, அந்த புலன்பதி உள்ளத்தால் நுகர்ந்தாலும் கூட அவர்கள் அழிவது திண்ணம். நேரடியாக நுகர்வதற்கு வாய்ப்பு குறைவு. அந்த வாய்ப்பு குறைவு என்பதனால் உள்ளத்தினால் அதை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் உள்ளத்தினால் அதை சிந்தித்துக் கொண்டிருப்பதனால நேரடியாக நுகர்கின்றவன் கூட அதை சிந்திக்காமல் இருக்கலாம். இவர்கள் இதை சிந்தித்துக் கொண்டிருப்பதனால அவன் அழிவதை விட விரைவிலே இவர்கள் அழிவார். அதாவது செல்வம் நிறைய காசு இருக்குன்னு வச்சுங்க, அந்த காசு இஷ்டப்படி அவன் செலவழிக்கிறான். அது வந்து இன்புரல் என்ற மெய்ப்பான், பணத்தை நன்றாக செலவு செய்தல் அது இன்புரல் என்ற ஒரு மெய்ப்பான். மெய்ப்பாட்டியல் இருக்கு, மனிதனுடைய உள்ளத்திலே நிகழ்கின்ற மாறுபாடுகளை மெய்ப்பாடுகள் சொல்வார். செல்வத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான், நமக்கு பேங்க்ல 10 லட்சம் இருக்கு, 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்கு, 30 லட்சம் ரூபாய்க்கு கார் இருக்கு என்று அதை நினைத்துக் கொண்டிருத்தல், அதை நினைத்துக் கொண்டு இன்புறுதல், அதற்கே அதற்கு வந்து உடைமை அப்படின்னு அந்த மெய்ப்பாட்டுக்கு பேர். இந்த இரண்டு மெய்ப்பாடுகளிலே உடைமை என்ற மெய்ப்பாடு ஒருவனை வந்து என்ன பண்ணும், சீக்கிரமா அழிக்கும். அந்த இன்புறல் என்ற மெய்ப்பாடு அழிப்பதை விட உடைமை என்ற மெய்ப்பாடு வந்து சீக்கிரமா அவனை அழித்துவிடும் என்று கூறுகிறார். அதுக்கு ஏற்பதான் எல்லா இன்ப நுகர்ச்சிகளும் பார்க்கிறோம். ஒரு குற்றம், அந்த குற்றத்தை ஒருவன் மெய்யுற பயின்று செய்யாவிடிலும், கையால ஒருத்தனை அடிக்கல நம்ம, ஆனா இவனை அடிச்சா தேவையான நம்ம நினைக்கிறோம், அப்பொழுது அவனை அடித்த பாவம் மறந்து வந்து சரி. ஒருவனுடைய பொருளை நம்ம நேரடியா திருடல, ஆனா அந்த பொருள் நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அவன் எப்ப அசறானோ அப்ப நம்ம எடுத்துக்கலாம் என்ற எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வந்தாலே திருடிய குற்றம் விளைந்து விட்டது என்று சொல்கிறார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மினல், இன்னொருத்தருடைய பொருளை வஞ்சனையினாலே எடுத்து விடுவோம் என்று நினைத்தலே அந்த வஞ்சனையினாலே எடுத்துவிட்ட பாவத்தை தந்துவிடும். இது திருடு முதலிய குற்றங்களுக்கே உண்மை என்று சொன்னால் இவற்றையெல்லாம் விட பெரிய குற்றம் இறைவனை நம்மிடமிருந்து நேரடியாக பிரிப்பது காமம் என்ற குற்றம். திருடு பொய்ன்னு சொல்றதே இந்த குற்றம் எல்லாம் இறை நெறியிலிருந்துதான் நம்மை பிரிக்கும். ஆனால் இறை நெறி இருப்பவனே இறைவனிடமிருந்து பிரித்து விடும். சாப்பிட உட்கார்ந்தவனை சாப்பிட விடாம படுத்துறது ஒரு நோய், பந்தியிலேயே உட்கார விடாம பண்றது ஒரு நோய். பந்தியிலேயே உட்கார விடாம பண்ணினா கூட சாப்பிட்டவங்க எச்சலிய தூக்கி இருந்தாங்கன்னா அதை சாப்பிட்டு போயிடலாம், பிச்சைக்காரனை போல இருக்கிறோம். ஆனால் பந்தியில் அமர்ந்து விட்டு பரிமாறிய பிறகு சாப்பிட விடாமல் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துவிட்டார், அதே போன்ற நோய் இது காமம் என்ற நோய். அதாவது இறையிலே இருந்து கொண்டு இறையருள் பெறுகின்ற காலத்திலே அந்த இறையருளை பெறவிடாது தடுத்து விடும் இது இந்த களவுழுக்கமாகின்ற இன்ப நுகர்ச்சி என்று பார்க்கின்றோம். ஆகவே பொய் சொல்லுதல் திருடுதல் போன்ற குற்றங்களையே சிந்தித்தாலேயே அந்த குற்றங்கள் விளையும் என்று சொன்னால் இந்த காமமாகின்ற குற்றம் நிச்சயமாக அதிலும் பல மடங்கு விளையும் என்பதுதான் பொருள். பிறன்மறை நயவாமை போன்ற அதிகாரங்கள்லாம் வகுத்திருக்கிறார். தனக்கென்று இருக்கின்ற பெண்ணை தான் நினைக்க வேண்டுமே தவிர இன்னொருத்தையும் நினைக்கக்கூடாது. அது கூட வந்து என்னன்னா ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்காக பிறவிகள் தோறும் அந்த துய்த்த இன்பத்தில் இருந்து இவரால் விடுபட முடியாது என்ற காரணத்தினாலே தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இல்லறத்தை வந்து போதிக்கிறார்களே தவிர உண்மையிலேயே காமியர் நெஞ்சில் கண்ணுதல் புகான், காமம் இருக்கின்ற இடத்துல இறைவன் இருக்க மாட்டான் என்பதுதான் அடிப்படை. ஆகவே இறையிலே செல்பவர்களுக்கு முதல் எதிரி என்பது இன்ப நுகர்ச்சி தான். அதை வந்து தெளிவாக சொல்கின்ற நூல் திருவாசகம், தெளிவாக சொல்கிற நூல் திருவாசகம் தான். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணினாரு, ஏண்டாப்பா இதே மாதிரி நீ பாடிட்டு போயிட்ட, உலகத்தை நான் காப்பாத்த வேணாமா, ஆகவே இதை பாடிய வாயினாலேயே திருக்கோயாரை பாடுன்னு சொன்னேன்.
இன்னொரு குண்டு திருக்கோயார் பாடுன்னு சொல்லிடலாம். ஆனா திருக்கோயாரை பாடுவதற்கு தகுதி நம்ம குருநாதருக்கு தான் இருக்கு. என்ன காரணம்? இதுல முதல் இதோட போட்டு காய்ச்சி விட்டாரு. அதெல்லாம் நம்ம பெருமான் பார்த்தாரு, நீ இதே போய் உன் திருவாசகத்தை பற்றி எல்லாரும் மட்டுமே போடுவாங்க, ஏன் வேலை? இதே பாடி அதே வாங்கினால திருக்கோயார பாடுன்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. இதான் உண்மை. காரூர் தண்ணீர் ஐம்பன் அற்றன் கரை மரமாய் வேறுருவே, நீ விடுதி கண்டாய் அழியத்தக்க என்னை விட்டுவிடாதே, என்னையும் விடுதி கண்டாய் விடுதி கண்டாய். பிள்ளைங்கும் திருவாரூரை வாய் மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கரசே, வாரூர் பொன்முலையாள் பங்கை என்னை வளர்த்தவனே.